بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين سيدنا ونبينا ومولانا محمد النبي الكريم، وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فيقول الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. صدق الله العظيم. سر وبرهن وبرشيم ولنائك الله سبحانه وتعالى ونك وإطاعتهم الحمد لله. இவ்வுலகிலே சத்தியத்தை நிலைநாட்ட வந்த நபிமார்களில் இறுதியாக வந்துதித்த என் உயிரிலும் மேலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்க்கையின் வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லதியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்றென்றும் நிலவட்டும். உயர்ந்த நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையில் குடியங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவியிருக்கிறானோ, அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எதை தவிர்ந்து நடக்குமாறு நம்மை விலக்கி இருக்கிறானோ, அவ்விடயங்களை தவிர்ந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். ஃபத்தகுல்லாஹ். அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய நாள் இந்த இலங்கையுடைய 74வது சுதந்திர ஆண்டாக இன்றைய நாளில் நாங்கள் வீட்டிருக்கிறோம். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த இலங்கை நாட்டுக்கு 1948வது ஆண்டு சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து கிட்டத்தட்ட 74 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது. இன்றைய நாளில் பல நினைவுகள் இலங்கை பூராகவும் இந்த இண்டிபெண்டன்ஸ், இந்த சுதந்திர தினத்தோட சம்பந்தப்படக்கூடிய சில விடயங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. அதுல தெளிவுபடுத்தப்படாத ஒரு பகுதியும் இருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, பொதுவாக என்னுடைய அந்த டாபிக்கு வரணும்னால, பொதுவாக ஒரு நாடு, ஒரு கிராமம், நாங்கள் வசிக்கக்கூடிய இடம், இவைகளுக்கு ஒரு மனிதனோடு சம்பந்தப்படக்கூடிய மிக அத்தியாவசியமான கண்ணியமான பல விடயங்கள் அதோடு சம்பந்தப்படுது. இதனால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மக்காவை பத்தி பேசுறாங்க, அதே போல மதீனாவை பத்தி பேசுறாங்க. அதே போல எகிப்து நாட்டை பத்தி பல இடங்கள் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அதே போல அல் பலஸ்தீனத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பேசுகிறான். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஊர்களுடைய பெயர்களை மென்ஷன் பண்ணி குர்ஆன்ல பேசுறதாக இருந்தால், குர்ஆன்ல வீணாக எந்த விடயமும் சொல்லப்பட்டில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த ஊர்களை பத்தி பேசுறதாக இருந்தால், இந்த நாடுகளை பத்தி பேசுறதாக இருந்தால், அதற்கு பின்னால பெரிய ஒரு விஷயம் இருக்குது. மிகப்பெரிய பொறுமதியான விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களை சத்தியம் செய்யறார். இந்த மக்காவை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான் என்றான். ஊரோட சம்பந்தப்படக்கூடிய, ஒரு நாட்டோட சம்பந்தப்படக்கூடிய பெருமதியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க மக்காக்கு, எப்படி, ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ் இந்த நாட, இந்த ஊரை ஒரு, அதாவது பாதுகாப்பான ஒரு இடமாக ஆக்கு. வருது அஹ்ல ஹூமிரஸ் தமரா, இதனுடைய வாசிகளுக்கு, இந்த ஊர்வாசிகளுக்கு, இந்த மக்களுக்கு நீ என்ன செய்ய, உன்னுடைய ரிஸ்க் அள்ளி கொடு. இதனால தான் இன்றும் கூட நாங்க ஈச்சப்பழம் சாப்பிடுறோம், ஜம்ஜம் தண்ணி கொடுக்கிறோம். இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய பரக்கத். மேலான சகோதரர்களே, அந்த நாட்டுக்காக நபி துஆ செஞ்சாங்க. எந்த அளவுக்கு என்றால், எங்க அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போறாங்க, மக்கால இருந்து விரட்டப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா கிட்ட வந்து அழுகுறாங்க. மக்கா பார்த்து சொல்றாங்க, வல்லாஹி இன்னக்கு லகைரு அர்தில்லா, இந்த பூமியில மிக சிறந்த இடம் நீதான். மக்கா பார்த்து நபி அவங்க சொல்லி சொல்றாங்க, வலவலா அன்னி உஹ்ரிஜு, இந்த மக்கால இருந்து இந்த முஸ்லிகீன்கள், என்னுடைய கூட்டம், என்ன விரட்டல் என்று சொன்னால் மா சரஜ்து, ஒரு நாளும் உன்னை விட்டு நான் இந்த இடத்த விட்டு போமாட்டல். தான் பிறந்த அந்த இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேசிச்சாங்க, அழுதார்கள், அழுது கொண்டு போனார்கள். மதீனாக்கு போயும் மதீனாவுக்காக துஆ செய்றாங்க. இது ஊரோடு சம்பந்தப்படக்கூடிய மிக பெருமதியான முக்கியமான விஷயங்களை எங்களுக்கு இந்த குர்ஆனும் சுன்னாவும் வரலாறும் எடுத்துக்காட்டுது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எந்த அளவுக்கு என்றா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூன்று விஷயத்தோட ஹதீஸ் சொன்னாங்க. மன் அஸ்பஹ மின்கும், உங்கள்ல ஒருத்தர் காலை அடைகிறாரு, காலையில எழும்புறீங்க, எப்படி எழும்புறீங்க? ஆமினன் ஃபீ ஸிர்பிஹி, பாதுகாப்பாக எழும்புங்க. நீங்க எழும்பினா உங்கள்ட்ட கடன் கேட்கறதுக்கு யாரும் இல்ல, உங்களுக்கு பிரச்சனை படுத்துறதுக்கு யாரும் இல்ல, நீ சந்தோஷமாக எழும்புறீங்க, உங்களே வீட்டு வாசலுக்கு தேடி வந்து உங்களை பிரச்சனை படுத்துறதுக்கு யாரும் இல்ல, நீ எழும்பினா நீ சந்தோஷமாக எழும்புறீங்க. அது மட்டுமல்ல, மகாசன் பீஜசதி, உங்களோட உடம்புல எந்த விதமான நோயும் இல்ல. சின்ன சின்ன நோய்கள் அல்ல, அதாவது நபி அவங்க பெரிய நோய்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. பெரிய நோய்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கப்பட்டு நீங்க ஏதோ அதாவது சுக அதாவது சுகமாக நீங்க என்ன செய்றீங்க, காலை பொழுது அடையிறீங்க. நபி அவங்க வேறு மூணாவது விஷயமாக சொன்னார்கள், இந்த ரூபூது யௌமி, இவர் அன்றாட இன்றைக்கு எழுமினா இன்றைக்கு திங்கிறதுக்கு எங்களுக்கு சாப்பாடு இருக்குது. இன்றைக்கு திங்க நாளைக்கு நாளன்றைக்கு இல்ல, இன்றைக்கு திங்கிறதுக்கு எங்களுக்கு உணவு போதுமான உணவு இருக்கு என்று சொன்னால் முழு துன்யாவும் அவருக்கு கொடுக்கப்பட்டதை போன்று தம் என்று சொன்னார்கள். இதை விட எங்களுக்கு வேற என்ன தேவை? ஆமீன், பாதுகாப்பாக இருக்கிறோம், எங்களுக்கு சாப்பாடு இருக்குது, எங்களுக்கு கடன் கேட்டு வசதி யாரும் இல்ல, ஏதோ நிம்மதியாக எழும்புறோம், சுகையின் அதாவது சுகமாக நாங்க என்ன செய்யறோம், உடம்புல பெரிய பெரிய நோய்கள் இல்ல. இப்படி ஒரு மனிதன் காலை பொழுது அடைவானே ஆனால் அவனுக்கு முழு துன்யாவும் கொடுக்கப்பட்டதை போல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த இடத்துல ஆமீன் திருப்பி பாதுகாப்பாக எழும்புறாரு. என்ன பாதுகாப்பாக எழும்புறாரு என்றா, இவர் வாழக்கூடிய பிரதேசத்துல பாதுகாப்பாக இருக்கிறார். ஊரை பத்தி நபியாவும் சொன்னாங்க, அவர் வாழக்கூடிய பிரதேசத்துடைய பொறுமதிய நபியும் இந்த ஹதீஸ்ல சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, வேறொரு ஹதீஸ், அது பலவீனமான ஹதீஸாக இருந்தாலும் மிக ஆழமான ஒரு கருத்தை சொல்லுது. என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவனுக்கு நாலு விஷயம் கிடைச்சா போதும் என்று சொல்லி சொன்னாங்க. அதுல ஒன்று ஸௌஜத்துன் சாலிஹா, மனைவி தங்கமான ஒரு மனைவி. இவருடைய குழந்தைகள் அல்லாஹ்வு பயப்படக்கூடிய குழந்தைகள். இவருடைய நண்பர்கள் நல்ல நண்பர்கள். நாலாவதாக நபி அவங்க சொன்னாங்க, இவருடைய ஊர்லயே அல்லாஹ் இவருக்கு ரிஸ்கவர் செய்கிறார். இவருடைய ஊர்லயே சம்பாதிச்சு நிம்மதியான வாழ அல்லாஹ் ஒரு தொழில கொடுத்திருக்கிறார். இது கிடைச்சது என்று சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாதாரணமாக எடுத்துக்கோங்க, நானும் வெளிநாடுகள்ல இருந்து இருக்கிறேன், இங்க வந்திருக்கக்கூடியவர்களும் இருந்து இருப்பீங்க, உங்களோட சொந்தக்காரர்கள் உங்களோட மருமகனோ யாரோ இன்னமும் அதாவது வெளிநாடுகள்ல இருப்பாங்க. மேலாண் சகோதரர்களே, வெளிநாடுகள்ல கோடிக்கணக்கான ரூபாக்களை சம்பாதிச்சாலும், இந்த ஹதீஸுடைய கருத்தை நான் சொல்றேன், கோடிக்கணக்கான ரூபாக்களை சந்திச்சாலும் அவசரமான ஒரு மையத்துக்கு வந்து கொள்ள கருத்து, அவசரமான குடும்பத்தின் ஒரு பங்கு, என்னோட உமா வாப்பா இங்க இருக்கிறீங்க, கோடிக்கணக்கான தள்ளி அனுப்பினாலும் உமா வாப்பா கிட்ட இருந்து அவங்கள பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்காது. வெளிநாட்டுக்கு போவாகணும் என்று நான் சொல்லல, சம்பாதிங்க, பிரச்சனைகளுங்க எல்லாமே. ஆனாலும் நபி அவங்க ஏன் ஒரு மனிதனுடைய ரிஸ்க்கு அவன் பிறந்த இடத்துல எல்லாம் வச்சிருக்கிறான் என்றால் அது ஒரு சந்தோஷம். எல்லாம் கிடைக்கும், சாதாரண ஒரு கூலி தொழில் செஞ்சு சம்பாதிச்சாலும் இந்த சந்தோஷங்கள் வெளிநாடுகள்ல போய் கோடிக்கணக்கு சம்பாதிச்சாலும் கிடைக்காது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இது இந்த ஹதீஸுடைய ஆழமான விஷயம். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு நாடு, நாங்க பிறந்த நாடு, நாங்க பிறந்த இடம், இதற்கு ஒரு பொறுமதி, நாங்க இந்த நாடை நேசிக்கணும். நபியோட பிறந்த இடத்தை நேசிச்சாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த பிறந்த இடத்தை நேசிச்சதுனால தான் 1948 ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க கிட்டத்தட்ட எங்களுடைய 50 முஸ்லிம் தலைவர்கள் பாடுபட்டார்கள். 6 பேர் ஷஹீதாகினார்கள். 6 பேர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, பிரிட்டனுக்கு எதிராக போராடி 6 பேர் ஷஹீதாகினார்கள். அனீஸ் லெப்பாவுடு உட்பட, மருதமுனியை சேர்ந்த அனீஸ் லெப்பே உட்பட, மரபும் அனீஸ் லெப்பே உட்பட 6 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த நாடு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அதாவது நான் சொல்லக்கூடிய உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் உன்னிப்பாக கவனமாக கேளுங்க. காரணம் என்றால், நாங்கள் மாற்று மத சகோதரர்களோடு வாழக்கூடிய ஒரு நாடு. நானும் மாற்று மத சகோதரர்களோடு வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல பல விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் சிந்திப்பார்கள். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு பாடம். சம்பவங்கள் சரித்திரங்களை சொல்லக்கூடிய நேரத்துல அவங்க சிந்திப்பாங்க, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு அடையாளம் இருக்குது, இப்படி ஒரு வரலாறு இருக்குது. அந்த சிந்தனையை தூண்டது இந்த சம்பவங்களின் மூலமாக என்பது அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தார். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த நாடு இலங்கை நாடு, அதாவது 443 வருஷம் மூன்று காலனித்துவத்து கீழே வாழ்ந்த ஒரு நாடு. அதாவது சம்பவங்களை நாங்க சொல்லக்கூடிய நேரத்துல கொஞ்சம் பாடமாக்கி போங்க. கவலைக்குரிய விஷயம் என்னென்றால், சில இடங்கள்ல சொல்லக்கூடிய நேரத்துல வாரதே ஜும்மாக்கு ஒரு அறவர் அல்லது ஒரு அவர் இதுலையும் நாங்க தூங்கிட்டேன்னு சொன்னா உண்டு. நாங்க சம்பவத்தை படிக்கணும், சரித்திரங்களை நாங்க படிக்கணும், இல்ல படிச்சு தார சரித்திரங்களை கேட்கணும். மூணாவது மத்தவங்களுக்கு எத்தி வைக்கிறது. இது நாங்க படிக்கிறேன் இல்ல, கேட்கிறேன் இல்ல, எத்தி வைக்கிறேன் இல்ல, நாலாவது வேலை செய்யறது. சொல்லி தரக்கூடிய நேரத்துல நாங்க தூங்கினால் எப்படி மாற்று மத சகோதரர்களுக்கு எங்களுடைய சம்பவங்களை எங்களுடைய சரித்திரங்களை சொல்லிக் கொடுக்கிறது. மீரான் சகோதரர்களே, அதாவது அண்மையில ஒரு, அதாவது ஒரு செய்தியோட வாசிச்சன் ஒரு அறிஞர் எழுதுறார். அந்த காலத்துல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவருடைய தாய்மார்கள் பால் கொடுக்கக்கூடிய நேரத்துல இவர் பெரியோர் வீரத்தியாகியாக வரணும், பெரியோர் ஆலிமாக வரணும் என்ற நீயத்துல உருவோட பால் கொடுத்தாங்க. இந்த காலத்துல பால் கொடுக்கிறது தூங்குற நீயத்துல தான் கொடுக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு சுபவும் இல்லாமல் சமுதாயம் தூக்கம், வெள்ளிக்கிழமையும் தூக்கம், ஜும்மாலையும் தூக்கம், எல்லா இடத்துலையும் தூக்கம். காரணம் என்ன? பேசிக்கே சரியில்லை. பால் கொடுக்கப்பட்டதே நீயத்துக்கு இல்ல, தூங்குறதுக்கு எல்லா இடத்துலையும் தூக்கம். மேலாண் சகோதரர்களே, அதனால நான் கொஞ்சம் தியாகம் செஞ்சு இந்த வரலாறுகளை நாங்க படிப்போம். இன்னைக்கு இந்த இலங்கை நாடு 443 வருஷம், அதாவது 1500 கிறிஸ்துக்கு பின் 1505 ஆண்டுல இருந்து 1948 ஆண்டு வரைக்கும் 443 வருஷம் மூன்று காலனித்துவத்துக்கு கீழே இருந்துச்சு. அதுல ஒன்று தான் போர்த்துகீஸ், அதாவது 1505 இருந்து 1630 இடையில ஆட்சி செய்தவர்கள் தான் இந்த போர்த்துகீஸ். இவர்களுடைய காலத்துல, அதாவது விஜயபாகு மன்னன் என்ன செய்யப்பட்டான், 1521 கொலை செய்யப்பட்டான். இவர் கொலை செய்யப்பட்டதன் பின்னால சீதாவக ராஜ்யம், அதாவது அவிஸ்தா வலையில அண்மித்த பகுதியில உருவாக்கப்பட்ட ஒரு ராஜ்யம் தான் சாம்ராஜ்யம் தான் சீதாவக்கை. இதை உருவாக்கின மன்னர் மாயாதுண்ண என்ற ஒரு மன்னர். இந்த மாயாதுண்ண என்ற மன்னர் இதை உருவாக்கி இவருக்கு இந்த ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்கு சில ஆலோசகர்களும் தளபதிகளும் தேவர், படை தளபதிகளும் தேவர். இதற்கு என்ன செஞ்சாருன்னா, அந்த நாள்ல ஸ்ரீலங்காக்கும் கேரளாக்கும் மிகப்பெரிய தொடர்புகள் இருந்துச்சு. இந்த கேரளால இருக்கக்கூடிய கள்ளிக்கோட்டை பகுதியில அங்க ஆட்சியாளராக இருந்த மருகம் நாகூர் மீனான் சாஹிப், அவர் என்ன செய்யறாரு, ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறாரு. என்ன வேண்டுதல் என்றா, ஏண்ட படையோட ஏண்ட ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்கு உங்களோட படை தளபதிகளை கொஞ்சம் பேர் அனுப்பி வைங்க. இவருடைய அழைப்பை ஏற்று அங்கிருந்து வந்த மிக முக்கியமான மூன்று பேர் தான், ஒன்று குஞ்சலி மரிக்கார், இரண்டாவது பச்சி மரிக்கார், மூணாவது அலி இப்ராஹிம். இந்த மூணு பேரும் இலங்கைக்கு வந்தாங்க. வந்து இவர்களோடு சேர்ந்து சிலவு பகுதியில யுத்தம் செய்து போர்த்துகேயர்களுக்கு எதிராக வெற்றி பெறாங்க. அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, இந்த வெற்றி பெற்ற பின்னால பல யுத்தங்கள் நடந்துச்சு. போர்த்துகீசுடைய காலத்துல அவர்களுக்கு எதிராக இந்த மாயாதுண்ண மன்னனுடைய தலைமையில பல யுத்தங்கள் நடந்துச்சு. இந்த யுத்தங்கள்ல, அதாவது குஞ்சலி மரிக்கார் என்று சொல்றவர் சகிதாக்கப்படுறாரு. யாருக்கு எதிராக? இந்த மன்னனுக்கு சப்போர்ட்டாக போர்த்துகேயர்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சு அந்த யுத்தங்கள்ல சகிதாக்கப்படுறாரு. சகிதாக்கப்பட்டு இன்றும் கூட சிலாவுக்கு போனா மெலே மொஸ்கின்னு ஒரு மொஸ்கி பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில இவருடைய தியாரமும் ஒரு டோம் ஸ்டோன், அதாவது கல்வெட்டு, இவருடைய வரலாற பொதிஞ்ச ஒரு கல்வெட்டும் அந்த பள்ளியில இன்னமும் இருக்குது. அன்பான இஸ்லாமியவர்களே, அதே போல பச்சிமறிக்கார் இவர் அடிக்கடி மல்வான பகுதிக்கு என்ன செய்வார், விஜயம் செய்வாரு. மல்வான பகுதியில் உள்ள அல் முபாரக் நேஷனல் ஸ்கூல்ல இவர் சம்பந்தமான ஒரு கல்வெட்டும் இன்னமும் நீக்கிது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படி இந்த மாயாதுன் மன்னருக்கு சப்போர்ட்டாக இருந்து போர்த்துகேயர்களை எதிர்த்து ஷஹீதாக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள். எந்த அளவுக்கு சொன்னால் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இவருடைய அதாவது இவருடைய மரணத்துக்கு பின்னால, மாயாதுன் மன்னருடைய மரணத்துக்கு பின்னால இவருடைய மகன் ஆட்சிக்கு வராரு திங்கிரி பண்டார். திங்கிரி பண்டா என்றவர் என்ன செய்யறாருன்னா, இந்த மன்னர் ஆட்சிக்கு வராரு, இவருக்கும் சப்போர்ட்டாக என்ன செய்யறாங்க, எங்களுடைய இஸ்லாமிய தளபதிகள் சப்போர்ட் பண்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் இந்த போர்த்துகீஸ விரட்டி அடிக்கிறதுல எங்களுடைய முஸ்லிம்கள் செஞ்ச பங்களிப்புக்காக வேண்டி கண்டி ராஜ்யத்தால வழங்கப்பட்ட ஊர் தான் அக்குரணே என்ற ஊர். இந்த முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க பலர், இதற்காக அன்பளிப்பாக வழங்கப்பட்ட ஊர் தான் இந்த அக்குரணே. மேலாள சகோதரர்களே, எந்த அளவுக்கு சொன்னால் அதாவது இரண்டாம் ராஜசிங்கன், அதாவது செனரத் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், நாங்க அதாவது படிச்சிருப்போம் வரலாற்று புத்தகங்கள்ல, இவருடைய மகன் தான் அதாவது இரண்டாம் ராஜசிங்கன். இந்த இரண்டாம் ராஜசிங்கனோட எங்க முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய தொடர்புகள் இருந்துச்சு. இவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு தவறு என்ன செஞ்சார் அவருடைய வாழ்க்கையில, என்ன தவறுன்னா, இந்த போர்த்துகீஸ் அதாவது இவர் ஆட்சி செஞ்ச காலம் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. இவர் என்ன செஞ்சாருன்னா, இவர் செஞ்ச தவறு அதாவது நாங்க சொல்லுவோம், காரம் கூட என்று சொல்லி இஞ்சிய கொடுத்து கொச்சிக்காவை வாங்கின சம்பவமா போச்சு. காரம் கூட இஞ்சி இதை கொடுத்து காரம் குறவா ஒரு சாமான் வாங்கணும், ஒரு பொருளை வாங்கணும், இவர் வாங்கினது என்னத்த மிளகா என்ன கொச்சிக்காவ வாங்கிட்டார். அத மாதிரி போர்த்துகீஸ வெற்றி அதாவது விரட்டோடு மின்றதுக்காக டச் ஒல்லாந்தர்கள் அதாவது இலங்கை நாட்டை ஆட்சி செஞ்ச இரண்டாவது காலனித்துவ ஆட்சியாளர்கள் தான் டச் ஒல்லாந்தர்கள். இந்த ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்ப இவரை விரட்டுக்காக வேண்டி இரண்டாம் விராஜசிங்க மன்னன் இவர்களுடைய உதவி எடுத்தாரு. இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஹிக்மத்தாக வந்து இலங்கைக்கு ஹிக்மத்தாக வந்து இவங்களை விரட்டி அடிச்சு அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள். யாரு? டச் ஒல்லாந்தர்கள். மேலான சகோதரர்களே, இப்ப இந்த இரண்டாம் விராஜசிங்க இவர் வந்து என்ன செய்யணும், இந்த போர்த்துகீஸ விரட்டோடு நின்றதுக்காக ஒரு படையை வந்து ரெடி பண்றாரு, ஒரு படையை வந்து ரெடி பண்றாரு. அந்த படையில போர்த்துகீஸ் சார்பாக இலங்கையில் ஆட்சி செஞ்ச எட்டாவது ஆளுநர் தான் கான்ஸ்டன்டினோ என்று சொல்லக்கூடிய ஆளுநர். இவருடைய படையில 800 போர்த்துகேயர் வீரர்களும் இலங்கை நாட்டை சேர்ந்த 13,000 போர் வீரர்களும் என்ன செஞ்சாங்க, இலங்கை நாட்டுடைய அரசாங்கத்துக்கு எதிராகவே போராடினார்கள். அந்த நேரத்தில் இந்த மன்னர் இரண்டாம் இராஜசிங்க இந்த மன்னருக்காக சப்போர்ட் பண்ணின இலங்கை முஸ்லிம்களும் மட்டுமல்ல வெளிநாட்டில இருந்து வந்த அரபிகள் கூட இந்த படையோட இணைஞ்சு கொண்டு பலர் ஷஹீதாகவும் பட்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, இவர்களை விரட்டி அடிக்கிறதுக்காக வேண்டி இவங்க அரபு நாடுகள்ல இருந்து மன்னார் ஹாபர் மூலமாக, மன்னார் துறைமுகம் நீங்க போனா பார்க்கலாம், பழைய ஹாபர் அந்த மன்னார் துறைமுகம், அங்க அந்த ஹாபர் மூலமாக இலங்கைக்கு ஒட்டகங்களை அழைப்பிச்சாங்க. ஒட்டகங்களை, இந்த ஒட்டகங்களை அழைப்பிச்சு இந்த யுத்தத்துல அதாவது இவர்களோட மோதி எந்த அளவுக்கு சொன்னால், கான்ஸ்டன்டினோ என்று சொல்லக்கூடிய இந்த ஆளுநரும் பல படை தளபதிகளும் போர்த்துகேயர் வீரர்களும் என்ன செய்யப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டு இந்த யுத்தத்துல என்ன செய்யறாருண்டா, இவர் வெற்றி பெறாரு. யார் வெற்றி பெறாரு? இரண்டாம் விராஜசிங்க மன்னர் என்ன செய்யறாரு, வெற்றி பெறாரு. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இவர் வெற்றி பெற்ற அந்த சந்தோஷத்துல என்ன செய்யறாருண்டா, நுவரேலியா பகுதியில் உள்ள மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய தேவாலயத்துக்கு சில பொருட்கள் அன்பளிப்பு செய்யறாரு. அதுல ஒரு புடவை ஒன்று என்ன செய்யறாருண்டா, கிஃப்டாக கொடுக்கிறாரு. அந்த புடவையில இருந்த ஒரு சின்னம் தான் இந்த சின்னம். இந்த சின்னம் அந்த புடவையில இருந்துச்சு. இந்த சின்னம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒட்டு பலக்காய ஒட்டு ஹமுதாவ ஒட்டகப்படை. இந்த ஒட்டகப்படை ஏன் அன்பளிப்பு செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா, இந்த முஸ்லிம்கள் எனக்கு நம்பகமானவர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவும் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காகவும் இந்த அதாவது இந்த வரைபடம் அந்த புடவையில பொறிக்கப்பட்டிருந்தது.
இந்த அளவுக்கு இந்த நாட்டில் வாழ்ந்த மன்னர்களுக்கு எங்களுடைய இஸ்லாமியர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதாவது இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றதன் பின்னால ஒல்லாதர்களுடைய ஆட்சி ஸ்டார்ட் ஆகுது நாட்டில். இந்த ஒல்லாதர்களுடைய ஆட்சி ஸ்டார்ட் ஆகின உடனே இப்ப பார்த்தாரு இரண்டாம் ராஜசிங்க மன்னர் செஞ்ச தவறு உணர்ந்தார். உணர்ந்துட்டு இந்த ஒல்லாந்தர்களோடையும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறார். பல யுத்தங்கள் இந்த ஒல்லாந்தர்களோட யுத்தத்துல என்ன செய்யறாருன்னு சொன்னா, போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த இரண்டாம் ராஜசிங்க மன்னருக்கு விளங்குது, இவருடைய படை தோற்று கொண்டு போகுது. படை என்ன செய்யுது? தோற்று கொண்டு போகுது, தோக்க ஆரம்பிக்குது. இவர் என்ன செய்யறார்? தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொண்டது ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? மொனராகல பகுதியில உள்ள தங்கர கம்மன என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இன்னமே வீக்கி மேலான சகோதரர்களே, அந்த வழியாக ஓடுறாரு. இப்ப இந்த உள்ளாந்தர்களுடைய ஆட்சியாளர்கள் இந்த இரண்டாம் ராஜசிங்க மன்னரை கொலை செய்யறதுக்காக விரட்டி கொண்டு போறாங்க. விரட்டி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இவர் என்ன செய்யறாருண்டா, இந்த பங்கரகம்மன என்ற ஊருக்கு போய் அங்க பெரிய பிலாமரம் உண்டு, அதுல ஒரு பொந்து, அந்த பொந்துக்கு ஒளிஞ்சு கொள்றாரு. இவர் ஒளியக்கூடிய நேரத்துல அந்த மரத்து கிட்ட எங்களுடைய ஒரு முஸ்லிம் பெண்மணி பாத்திமான்னு சொல்லக்கூடிய பெண்மணி என்ன செய்யறா, பால் கறந்து கொண்டு இருக்கிறான். மாட்டுல பால் கறந்து கொண்டு இருக்கிறான். இவ கண்டுட்டான். இப்ப ஒல்லாந்தர்களுடைய ஆட்சியாளர்கள் வந்து இந்த பெண்மணியை பார்த்து கேட்டாங்க, இந்த பகுதியால மன்னர் ஓடி போனாரா? என்ன மன்னர் என்ன அவருடைய அந்த ஆடைகளோடு தன்னை ஓடி போவாரு? இவ கேட்ட நேரத்துல பொய் சொல்லவும் இல்ல, கண்டுட்டா பொய் சொல்லவும் இல்ல, காட்டி கொடுக்கவும் இல்ல. யாரு? பாத்திமா என்ற முஸ்லிம் பெண்மணி. பொய் சொல்லவும் இல்ல, காட்டி கொடுக்கவும் இல்ல. ரெண்டாவது தடவை கேட்கிறாங்க, அதாவது அவனுடைய புத்தர்ஜி மொழிபெயர்ப்பார்கள் டிரான்ஸ்லேட்டரை வச்சு கேட்கிறாங்க. மூணாவது தடவை கேட்கிறாங்க, இவ ஒண்ணுமே சொல்லல, இவருடைய முந்தானி என்ன செய்யறா, இப்படி சரி செய்யறா, இவங்களுக்கு விளங்கிச்சு, இவருக்கு தெரியும், இவர் ஒளிஞ்ச இடம், வந்த கோபத்தால அரசரோட இருந்த கோபத்தால அந்த பெண்ண அதாவது தாறுமாறாக வெட்டி போடுறாங்க. தாறுமாறாக வெட்டி போடுறாங்க. வெட்டி போயிட்டு தன்னுடைய அரசனுக்கு இருந்த கோபத்தை அதுக்கு அந்த பெண்மணி மேல காட்டிட்டு எல்லாம் போயிட்டாங்க. இப்ப அரசன் மொல்ல வெளியே வர அந்த மரத்துள்ளுக்கு இருந்து மொல்ல எட்டி பாக்குறான். இந்த பெண்மணி மௌத்தாவி கிடக்கிறான். மேலெல்லாம் ரத்தம். அப்படி ரத்தத்தை தொட்டு அந்த ரத்தத்தை பார்த்து சொன்னா, மா ரெக்கலே, எனது உயிரை காத்த முத்தமியே. இதுல இருந்து வந்த பேர் தான் மரக்கலே. எங்களுக்கு சொல்லப்படுற பேர்ல உண்டு மரக்கலை. எங்களுக்கு சொல்றது மரக்கலை சொல்வார்கள். சோனகர்கள் முதியன்சலாகி விதானலாகி துடுக்கர்கள் ஹம்பையோ மோர், இப்படி ஒவ்வொரு பேருக்கும் பின்னால ஒவ்வொரு சரித்திரங்களில். மேலாண்மையே, இந்த மன்னர் அவருடைய ஆத்திரத்தால இந்த மரக்கலை என்று சொல்லி மாறக்கலை என்று சொல்லி என்ன செஞ்சார்னா, இந்த பங்கர கம்மன என்ற இடம் இந்த ஊரு இந்த பாத்திமாவுடைய குடும்பத்துக்கே சேரும் என்று சொல்லி அவர் உயிர் எழுதுறாரு. உயிர் எழுதி என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. இது 1956 ஆண்டு வரைக்கும் பதுல்லையில உள்ள அந்த கச்சேரியில இவரால் எழுதப்பட்ட உயிர் இருந்துச்சு என்றது ஒரு வரலாறு சொல்லுது. மேலாண்மையே, மன்னர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க எங்களுடைய இஸ்லாமியர்கள். மன்னர்களுடைய உயிரை பாதுகாத்திக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இது ஒல்லாதர்களுடைய காலத்துல ஆங்கிலேயர்களுடைய காலத்துல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, இந்த 6 பேர் சகிதாக்கப்பட்ட மாதிரி 50 பேர் இந்த இலங்கை நாட்டுடைய இந்த சுதந்திரத்துக்காக இன்றைக்கு நாங்கள் கொண்டாடக்கூடிய இந்த சுதந்திரத்துக்காக பங்களிப்பு செஞ்சுக்கிறாங்க. அதுல மிக விசேஷமாகத்தான் டாக்டர் டிபி ஜாயா, நாங்கள் எல்லோரும் பெருமைப்படணும். அவருடைய பேர்ல ஒரு ஸ்கூல் எங்க ஸ்லேவையில இயக்குது, இந்த கொம்பனி தெருவுல இயக்குது, டாக்டர் தீபிஜாயா. அதே போல எஸ் எல் நைனா மரிக்கார், மருகம் காசிம் இஸ்மாயில், மருகம் தீபி சஃபார், மருகம் எம் கே சல்வி போன்றவர்களுடைய பேர்கள் அடிப்படையில் இவங்கள் எல்லாம் இலங்கை நாட்டுடைய இந்த சுதந்திரத்துக்காக பங்களிப்பு செஞ்சாங்க. எந்த ரீதியில பங்களிப்பு செஞ்சாங்க அதை நாங்கள் விளைவு கொள்ளணும். மேலாண் சோதர்களே, இந்த இலங்கை நாட்டுடைய இந்த பிரிட்டன் அரசிட்ட இருந்து இலங்கை நாடு இண்டிபெண்டன்ட் பெறதுக்காக சுதந்திரம் பெறதுக்காக வேண்டி ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுச்சு 1919 அதாவது த சிலோன் நேஷனல் காங்கிரஸ் என்று சொல்லி சிஎம்சி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது. இந்த கட்சியில தலைமை தாங்கியவர் தான் சார் பொன்னாம்பலம் அருணாச்சலம். இதுல எங்களுடைய முஸ்லிம் தலைவர்கள் அதாவது உறுப்பினர்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு என்றா கட்சி ஆரம்பிக்கப்பட்ட 6 வருஷத்துல 1925 வைஸ் பிரசிடண்டாக டாக்டர் டி பி ஜாயா அவங்க தெரிவு செய்யப்படுறாங்க. எந்த அளவுக்கு என்ன இவர்கள் ஆட்சிக்கு வந்த போறோம் இவர்களுடைய அந்த பங்களிப்பை பார்த்து மக்கள் விரும்பினாங்க. டி பி ஜாயாவே டாக்டர் டி பி ஜாயாவே இந்த கட்சிக்கு தலைவராக இருந்தால் மிக நல்ல வேண்டும். இந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக பங்களிப்பு செஞ்சாங்க. எந்த அளவுக்கு மேலான சகோதரர்களே இந்த கட்சிக்காக வேண்டி சப்போர்ட் பண்றதுக்காக வேண்டி ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கப்பட்டு 1945 இந்த கட்சிக்கு அதாவது 1945 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சிக்கு அதாவது டி என் சேனாநாயக்க மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இந்த ஐக்கிய தேசிய கட்சி. இதற்கு சப்போர்ட் பண்ணவர்கள் தான் 2 கட்சிகள் ஒன்று முஸ்லிம் லீக் அடுத்து சோனகர் சங்கம். இந்த முஸ்லிம் லீகுடைய தலைவர் தான் டாக்டர் டி பி ஜாயா. இந்த சோனகர் சங்கத்துடைய தலைவர் தான் இவங்க சப்போர்ட் பண்ணி அல்லாஹ்வுடைய உதவியால எங்களுடைய நாட்டுக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்னால அதாவது நேரம் குறுகிய நேரம் என்றதுனால சுருக்கமாக சொல்ல பெரிய போராட்டத்துக்கு பின்னால இலங்கை நாட்டுக்கு என்ன செய்தேன்னு சொன்னால் இந்த சுதந்திரம் கிடைக்குது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே இப்படி பலர் தியாகம் செஞ்சு அதாவது கட்சி ரீதியாக தன்னுடைய தியாகங்களை செஞ்சு இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை எடுத்து கொடுத்த 50 முஸ்லிம் தலைவர்களும் இந்த நாளில் கட்டாயம் ஞாபகம் ஊட்டப்படணும். அந்த பகுதி என்ன செய்யப்படுறல்ல இன்னைக்கு சொல்லப்படுறல்ல. இதை நாங்க சரி விளங்கி மற்ற மக்களுக்கு பிற மத சகோதரர்களுக்கு இந்த சரித்திரங்களை சொல்லி கொடுக்கிறதோட அது மட்டுமல்ல இன்றைக்கு இலங்கை நாட்டுல எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த பிளாக் இந்த கொடி இந்த சிங்க கொடி இது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு. மேலான சகோதரர்களே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 3 காலனித்துவத்துல கடைசி காலனித்துவ ஆட்சியாளர்கள் தான் இந்த பிரிட்டன் ஆங்கிலேயர்கள். இவருடைய காலத்துல இலங்கையில இருந்த கொடி யார்ந்த கொடி என்றா இங்கிலாந்துடைய அதாவது பிரிட்டனுடைய மகாராணியுடைய வரைபடத்துடைய கொடி தான் இலங்கையில இருந்துச்சு. இப்ப 1948 இவங்களுக்கு விளங்குது சுதந்திரம் கிடைக்க போகுது. இந்த நேரத்துல பார்லிமெண்ட்ல எழும்பி அதாவது இலங்கை நாட்டை சேர்ந்த மட்டக்களப்பு பார்லிமெண்ட் உறுப்பினர் தான் அஹ்மத் சின் அலெப்ப. இவர் என்ன செய்யறாருன்னா 1948 ஜனவரி 16 பார்லிமெண்ட்ல எழுப்பி பேசுறாரு இலங்கை நாட்டுடைய சுதந்திரம் கிடைச்சா இந்த நாட்டுடைய கொடி மாற்றப்படணும் நாட்டுடைய கொடி மாற்றப்படணும். அந்த நாட்டுடைய கொடிக்கு என்ன கொடி தெரிவு செய்யப்படணும் என்றா சிங்க கொடி நீங்க தெரிவு செய்யுங்க என்று சொல்லி முதலாவது இவருடைய மசூரா முன்வைக்கிறாரு. இவருடைய மசூரா என்ன செய்யப்படுது அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதே அடிப்படையில இந்த சிங்க கொடி அதாவது நான் இந்த இலங்கை நாட்டுக்கு பங்களிப்பு செய்த துறைகள்ல மிகப்பெரிய துறை தான் வைத்தியத்துறை. இலங்கை நாட்டுக்கு முஸ்லிம்கள் பங்களிப்பு செஞ்ச ஒரு துறை தான் வைத்தியத்துறை. இந்த வைத்தியத்துறையில மிக விசேஷமாக யூனானி வைத்தியத்தை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தினேன் டாக்டர் ராஜ கருணா திலக ஹாஜிரி மொஹாந்திரன் ஹாஜி மொஹாந்திரம் உடையார் என்று சொல்லக்கூடிய இவர் தன் அதாவது சிலருடைய ஐடியில இந்த மொஹாந்திரம் என்ற பேருக்கு இது டாக்டர் ஃபேமிலியிலிருந்து வந்தது. இவர் தான் இலங்கை நாட்டுக்கு யூனானி வைத்தியத்தை அறிமுகம் செஞ்சார். மேலான சகோதரர்களே இவர் எப்படி இந்த இலங்கைக்கு இந்த யூனானியுடைய சம்பந்தப்பட்ட என்று சொன்னா பாரசீகத்துக்கும் இலங்கைக்கும் மிகப்பெரிய பொருளாதார கனெக்ஷன் இருந்துச்சு எக்கனாமிக் ரீதியாக. அந்த நேரத்துல இலங்கைக்கு கண்டி ராஜ்ய மன்னருடைய மனைவிக்கு இலங்கையில் உள்ள அநேகமான வைத்தியர்கள் எனது வைத்தியம் செஞ்சும் சோமாகல்ல. இந்த நேரத்துல பாரசீகத்திலிருந்து 7 டாக்டர்ஸ்மார் இலங்கைக்கு அழைப்பிக்கப்பட்டு அவங்க வைத்தியம் செய்யறாங்க. நீண்ட வரலாறு வைத்தியம் செஞ்சு சோமாகிட்டு சோமாகியதன் பின்னால அந்த அரசருக்கு அன்பளிப்பாக கொடுத்த ஒன்று தான் இந்த சிங்க கொடி. என்ன பாரசீகத்துல சிங்க கொடி தான் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டது. அது கொடுக்கப்பட்டதன் பின்னால 6 பேர் கொண்ட ஒரு குழு இவருடைய ஆலோசனைக்கு பின்னால இவருடைய மசூராக்கு பின்னால 6 பேர் கொண்ட ஒரு குழு என்ன செய்யப்படுது நியமிக்கப்படுது. அதுல டாக்டர் டி பி ஜாயாவும் உள்ளடங்குறாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து மசூரா பண்ணி இந்த சிங்க கொடியோட பச்சையையும் இளம் சிவப்பு அதாவது தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் உள்ளடக்கின அந்த சின்னத்தை அதுல பொறிக்கப்பட்டு பின்னால அறிமுகம் செய்யப்படுது. இதற்கு பின்னால் இந்த வரலாறுல எங்களுடைய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க என்பதை நாங்களும் விளங்கிக் கொள்ளணும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே அது மட்டுமல்ல இலங்கையின் பொருளாதாரம் அனுராதபுர மன்னருடைய காலத்துல அனுராதபுர மன்னருடைய காலத்துல 1ம் அக்கபோதி 2ம் அக்கபோதி சொல்லி மன்னர்கள் இருந்தாங்க. நீங்க வரலாற படிச்சா விளங்கும். இந்த காலகட்டத்தில் இலங்கை நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக எங்களுடைய இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு பங்களிப்பு செஞ்சாங்க என்பதை டாக்டர், ப்ரொஃபசர், அதாவது தயா அமர் அமரசேகர், அதாவது கொழும் பேராதனி யூனிவர்சிட்டியுடைய ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் உடைய சீனியர் லெக்சர், அண்மையில் ஒரு சம்பவம் சொல்லி தந்தாரு, என்னோட முஸ்லிம்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லி தந்தாரு. என்ன சம்பவம் என்று சொன்னால், இரண்டாம் அக்கபோதி மன்னர் அனுராதபுர இரண்டாம் அக்கபோதி மன்னர் என்ன செஞ்சார்னா, 500 கிறிஸ்து பின் 598 to 608 இதுக்கு இடப்பட்ட காலத்தில் ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர் தான் இரண்டாம் அக்கபோதி, அனுராதபுர அக்கபோதி. இவர் ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு பிறந்தது கிறிஸ்துக்கு பின் 571 அல்லது 552 மேலான சகோதரிகளே, இவர்கள் நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டாம் அக்கபோதி மன்னர் இலங்கையில் ஆட்சி செய்கிறாரு. இந்த நேரத்தில் வந்த அரேபியர்கள் ஒருத்தர் சொன்னாரு, எங்கட நபி மக்களை தூண்டித்தாரு என்ற ஒரு விஷயத்தை எத்தி வச்ச உடனே இலங்கையில உள்ள அரேபியர்கள் என்ன செய்யறாங்க, ரெடி ஆகுறாங்க தன்னுடைய நபியை பார்க்கறது. இந்த நேரத்தில் இரண்டாம் அக்கபோதி மன்னர் சொன்னாரு, நீங்க யாரும் போக வேணாம், உங்களுக்கு என்ன தேவை, இவங்க சொன்னாங்க அந்த நபி இந்த உலகத்துக்கு எந்த தீன் அறிமுகப்படுத்துறாங்களோ அந்த தீனை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். இவர் சொன்னாரு, நீங்க யாரும் போக வேணாம், நீங்க போனீங்கன்னா நாட்டுடைய எக்கனமி பொருளாதாரம் அப்படியே முடிந்து வானம் என்று சொல்லி ஒரு தூதுவரை செட் பண்ணி ஜித்தா ஏர்போ அதாவது இந்த ஹாபர் ஊடாக அதாவது சவுதி நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இவர் போன வழி இந்த காலத்துல மாதிரி அல்ல, அதாவது 5-6 hours சவுதிக்கு போவேலாவு, அந்த காலத்துல அதாவது கடல் மார்க்கமாக தான் பயணம் செய்யணும். அப்படி பயணம் செஞ்சு அங்க போய் சேர்றாரு இலங்கை நாட்டு ஒரு தூதுவர். அங்க போய் சேரக்கூடிய நேரத்துல அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி நிற்கிறாங்க. இப்படியான ஒரு வரலாறு, ஒரு அந்நிய மாற்று மத ஒரு டாக்டர் மூலமாக ஒரு ப்ரொஃபசர் மூலமாக எங்களுக்கு சொல்லி தரப்படுகிறது. இப்படியான பல வரலாறுகள் இலங்கை நாட்டில் ரெண்டு விஷயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இலங்கை நாட்டில் இஸ்லாமியர்களுடைய பூர்வீகம், இதற்கு முன்னாலும் ஒரு தலைப்புல இந்த நாட்டில் எத்தனை வருஷம் நாங்கள் வாழ்றோம் என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். வேறொரு சந்தர்ப்பம் கிடைச்சா அது சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ரெண்டாவது, இந்த இலங்கை நாட்டுக்கு எங்கட முஸ்லிம்கள் செஞ்ச பங்களிப்பு, இந்த மூணு காரணத்துவத்திலேயும் எங்களுடைய இஸ்லாமியர்கள் பலர் சகிதாக பட்டிக்கிறாங்க. இந்த ஆட்சிக்காக இன்றைக்கு நாட்டில் இன்றைக்கு சுதந்திரத்தை கொண்டாடக்கூடிய இந்த நாட்டில் எங்களுடைய இஸ்லாமிய பல தலைவர்களும் பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க என்று நாங்கள் விளங்கி கொண்டதோடு, அது மட்டுமல்ல வைத்தியத்துறை, ராணுவத்துறை, அதே போல தூதுவர்களாக எம்பசடர்மார்களாக இலங்கை நாட்டு இலங்கை நாட்டை சேர்ந்த இஸ்லாமியர்கள் எகிப்து நாட்டுக்கு அந்த காலத்தில் அனுப்பப்பட்டாங்க. எகிப்து நாட்டுக்கும் இலங்கைக்கும் கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட வருஷங்கள் இலங்கை நாட்டுக்கும் எகிப்து நாட்டுக்கும் தொடர்புகள் இருக்கிறது. மேலான சகோதரர்களே, எந்த அளவுக்கு சொன்னா, கடைசியாக ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்றேன். இலங்கை நாட்டுக்கு பங்களிப்பு செஞ்சு இன்றைக்கு வரலாறுகள் மறக்கடிக்கப்படுது, அழிக்கப்படுது. அதுல உண்டு தான் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 1000 ரூபாய் தாள், 1000 ரூபாய் நோட், இதுல இருக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் தாள் யார்கிட்ட இருந்துன்னு சொன்னா கட்டாயமாக பாதுகாத்து வச்சுக்கோங்க. காரணம் என்ன, இன்றைக்கு அந்த தள்ளி அந்த கரன்சி மாற்றப்பட்டிருக்கிறது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அதை வச்சுக்கோங்க. அதுல ஒரு யானையும் அதோட ஒருத்தர் என்ன செய்யறாரு, அந்த யானையை பிடிச்சு கொண்டிருக்கிறார். அவர் யாரு, ஏராவுரை சேர்ந்த உமர் பணிக்கர் என்று சொல்லக்கூடியவர் தான் அந்த 1000 ரூபாய் தாள்ல நோட்ல இருக்கக்கூடியவர். உமர் பணிக்கர், பணிக்கர் என்று சொல்றது யானைகளை வேட்டையாடக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பேர். மேலான சகோதரர்களே, இவர் உமர் லெப்பை பணிக்கர், இவர் என்ன செய்யறாருண்டா யானைகள்ல வேட்டையாடுறதுல திறமையானவர். இவர் ஒரு நாள் ஏராவூர் பகுதியில கொம்பன் யானை ஒன்றை வேட்டையாடுறார். இந்த கொம்பன் யானையை 1925 கொம்பன் யானை ஒன்றை வேட்டையாடி பின்னால கேள்விப்படுது தலதா மாளிகைக்கு ஒரு யானையுடைய தேவை ஒன்றியது. இவர் ஏராவூர்ல இருந்து பயணம் செஞ்சு அந்த தலதா மாளிகைக்கு இந்த யானையை அன்பளிப்பு செய்கிறார். மேலான சகோதரர்களே, அந்த யானையுடைய நன்றியை பாருங்க, அன்பளிப்பு செய்யப்பட்ட சில காலங்கள்ல ஏராவூரை தேடி அவரை தேடி வந்துச்சு யானை, திரும்ப யானை திரும்ப வந்துச்சு. பின்னால இவர் கொடுத்த வாக்கு மீறக்கூடாது என்று அந்த யானையை மறுபடியும் எடுத்து கொண்டு போய் அதே தலதா மாளிகைக்கு கொடுக்கப்படுது. மேலான சகோதரர்களே, 1984 கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல வாழுது, 1984 அதாவது போமர் பிரசிடன்ட் ஜே ஆர் ஜெயவர்தன இந்த யானைக்கு ராஜா என்ற பெயரை சூட்டுறாரு. 1988 July 5 இந்த யானை உயிர் இழக்குது. இந்த யானையுடைய நினைவு சின்னமாக இந்த யானையையும் அந்த உமர் லெப்ப பணிக்கரையும் சேர்த்து 1000 ரூபாய் தாள்ல நோட்டாக அச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த யானை இந்த இலங்கை நாட்டுடைய நேஷனல் பேசி ஒரு சொத்தாக அறிமுகம் செஞ்சவரு ஃபார்மர் பிரசிடென்ட் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள். வேளாண் சகோதரர்களே, அது மட்டுமல்ல, மிச்சம் அங்கிங்க போட்டவல்ல எங்களை டவுன் ஹாலில் இருக்கக்கூடிய இந்த மியூசியம், இதை சொல்கிறேன் சாலா சொத்துமாக முடிச்சு கொள்கிறேன். பல விடயங்களை எடுத்தேன், நேரம் போதாது. கடைசியாக இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சு சொல்றேன். 1877 இந்த இலங்கையை ஆட்சி செஞ்ச பிரிட்டன்கள்ல ஒரு உயர் அதிகாரி தான், அதாவது சார் ஹென்றி என்று சொல்லக்கூடிய ஒருவர், இவர் என்ன செய்யறார் என்று சொன்னா 1872 என்ன செய்யறாரு, வாபுச்சி மறைக்கார கொஞ்சம் மீட் பண்றதுக்கு அவசரமாக வர சொல்றாரு. வந்த உடனே 1872 அவர் ஆர்கிடெக்ட், மிகப்பெரிய பிரபஞ்சமான ஒரு ஆர்கிடெக்ட், இவரை பார்த்து சொல்றாரு, உங்களால உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வாபுச்சி மறைக்கார் சார், வாபுச்சி மறைக்கார், இவரை பார்த்து சொல்றாரு, இந்த இலங்கை நாட்டுக்காக ஒரு தேசிய ரீதியாக உங்களோட பங்களிப்பு எதிர்பார்க்கிறேன், என்ன செய்யணும் என்று கேட்ட நேரத்தில் இவர் சொல்றாரு, ஒரு மியூசியம் இந்த இலங்கை நாட்டுக்காக கட்டப்படணும். இவர் கேட்டாரு, கிட்டத்தட்ட 5 வருஷமாக கேட்டாரு. கேட்டப்பட்டதன் பின்னால 1877 ஜனவரி 1ஆம் தேதி இந்த மியூசியம் ஓபன் செய்யப்படுது. அன்பாக இஸ்லாமிய உறவுகளே, இவர் சந்தோஷத்துல அவரை கூப்பிட்டு, அதாவது அந்த காலத்துல பிரிட்டன் ராணி மூலமாக, அதாவது கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம், தன் சேர் என்ற ஒரு பட்டம், இந்த சேர் என்ற பட்டம் கிடைச்சா அவர் மிகப்பெரிய அந்தஸ்துடையவர். இந்த நேரத்துல வாபுச்சி மறைக்கார கூப்பிட்டு என்ன செய்யறார், முரப்பம் அவர்களை கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்கு எங்களுடைய ராணி என்ன செய்யறா, இந்த சார் என்ற பட்டத்தை உங்களுக்கு வழங்க விரும்புறா என்று சொன்ன நேரத்துல மரபம் வாபுச்சி மறைக்கார் சொன்னாரு, எனக்கு இந்த பட்டம் எனக்கு தேவையில்ல, நான் கேட்கிற ஒரு விஷயத்தை நீங்க எனக்காக செஞ்சு தருவீங்களான்னு கேட்கிறாரு. அந்த நேரத்துல அவர் கேட்கிறார், சொல்லுங்க. அந்த நேரத்துல அவர் சொல்றாரு, இந்த மியூசியம் வெள்ளிக்கிழமை மட்டும் மூடப்படணும், எனக்கு சார் பட்டம் தேவையில்ல, இந்த மியூசியம் வெள்ளிக்கிழமை மட்டும் மூடப்படணும். காரணம் என்ன சொன்னா, வெள்ளிக்கிழமையுடைய இந்த ஜும்மாவுடைய இந்த, அதாவது இந்த தொழுகை என முஸ்லிம் எல்லாருக்கும் கடமை, கட்டாயம் பள்ளிக்கு வரணும். அந்த தொழுகைய இந்த மியூசியத்தை பார்க்க வந்து சொன்னா அது மிஸ் ஆகி போகும், நான் மவுண்டா போனாலும் அந்த பாவம் என்ற கபலுக்கு வரும், அதனால இந்த மியூசியத்தை வெள்ளிக்கிழமை மூடணும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. இந்த பட்டமும் தேவையில்லை என்று சொல்லி இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுது. கிட்டத்தட்ட 1877 இருந்து 2010 வரைக்கும் வெள்ளிக்கிழமை மூடப்பட்ட அந்த மியூசியம் இப்ப திறக்கப்பட்டதாக செய்திகள் சொல்லப்படுது. அல்லாஹ் ஆலம். அன்பாத இஸ்லாமியர்களே, இப்படி இந்த நாட்டுக்காக வேண்டி, இந்த பொருள்ல மயானமாக இருக்கலாம், இன்னும் பல வரலாறுகள் இருக்கிறது, கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைஞ்சு, இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் கட்டாயமாக இது சம்பந்தப்பட்ட இன்னும் பல வரலாறுகள், இலங்கை நாட்டை ஆட்சி செய்த இஸ்லாமிய தலைவர்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமிய ராஜாக்களும் இருக்கிறார்கள், இப்படியான பல வரலாறுகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நான் உங்களிடத்துல கேட்கக்கூடிய ஒரு விஷயம், எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைங்க, அவர்களுக்கு எஜுகேஷன் ரீதியாக பெரிய ஒரு சப்போர்ட் கொடுங்க. இதன் மூலமாக தான் இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்களின் உரிமைகளும் நிச்சயமாக பாதுகாக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, பெற்றார் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உன்னுடைய இஸ்லாத்துடைய உடைமைகளையும் பாதுகாத்துமானே, இந்த நாட்டின் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் முஸ்லிம்களுடைய உடைமைகளையும் பாதுகாத்துவாயாக.